वायुर्कन्दानि वायाशयात् शरीरं यत् अवाप्नोति यत् सा विवुत्क्रमादि ईश्वर गृहीत्वा येदानि सम्यादि गृहीत्वा येदानि सम्यादि वायुर्कन्दानि वाशय शरीरं उडल् यत् போல அவாப்னோதி அடைகின்றான் யத் போல சபி மேலும் உத்க்ரமாதி துறந்து ஈஸ்வர உடலின் உரிமையாளன் கிருகித்வா பெற்று ஏதானி இவையெல்லாம் சம்யாதி செல்கின்றது வாயு காற்று கந்தான் நறுமணம் இவ போல ஆஷயாத் அவற்றின் மூலங்களிலிருந்து மொழிபெயர்ப்பும் பரலீந்தவர் சில பிரபாக்கு ஜாய். காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல் ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். பொருளுரை: உயிர்வாளி இங்கு ஈஸ்வர தனது உடலின் எஜமானன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளான். அவன் விரும்பினால் தனது உடலை உயர்நிலைக்கும் மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கும் கொண்டு செல்ல முடியும். சிறிதளவு சுதந்திரம் உள்ளது. அவனது உடல் மாற்றம் அவர்களை பொறுத்ததே. மரண நேரத்தில் அவன் உருவாக்கிய உணர்வு அவனை அடுத்த உடலிற்கு கொண்டு செல்கிறது. அவன் பூனை அல்லது நாயை போன்ற உணர்வை வளர்த்திருந்தால் பூனை அல்லது நாயின் உடலிற்கு செல்வது நிச்சயம். அதே சமயம் தெய்வீக குணங்களின் மீது அவன் தனது உணர்வை நிறுத்தியிருந்தால் தேவர்களின் உடலிற்கு அவன் மாறுவான். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் ஆன்மீக உலகில் கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான். உடல் அழிவுற்றபின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஒரு ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். நாளடைவில் அவன் அந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூட்சும உடல் மறுபுறவில் மற்றொரு உடலை வளர்க்கின்றது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஓர் உடலிலிருந்து மறு உடலுக்கு மாற்றம் பெற்று அந்த உடலில் இருக்கும்போது துன்பப்படும் இந்த வழிமுறை கர்ஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. நமோம் விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போதலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ந கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்கள். காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உடலில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒருவகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இந்த ஸ்லோகம் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நம்முடைய ஆத்மாவோட பயணத்தை சொல்றார். இல்ல உயிர்வாளி உயிர்வாளின்னு சொல்றது வந்து இந்த உடல்ல இருக்கிற உயிர். அதாவது தேகம் தேகி, தேகம்னா உடம்பு, தேகினா அந்த உடம்புல இருக்கிறார். பகவத்கீதா தான் ஆரம்பத்திலே எல்லா இடத்துலையும் தேகினா தேகி தேகத்தில் இருக்கிறவர். ஆக்சுவலா உடம்பு வந்து மறைஞ்சு போகுது, அழிஞ்சு போகுது, அதுக்குள்ள இருக்கிற உயிர் வந்து தொடர்ந்து வருது. அதைத்தான் தேகினா இல்ல உயிர் வாழின்னு சொல்றோம். அதனால அந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். உயிர் வாழின்னு சொல்றது வந்து உயிர் இல்ல ஆத்மா இல்ல உயிரில் உடல்ல வாழக்கூடிய அந்த உயிர். இதோட பயணத்தை பத்தி பகவான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில். அதுலேயும் இந்த உயிர் வாழினா தேகத்தில் இருக்க உயிர் வந்து ஒரு உடலுக்கு இருந்து இன்னொரு உடலுக்கு எப்படி மாறுது. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய உதாரணம் ரொம்ப எளிமையான உதாரணம். காற்று வாசனையை சுமந்து செல்ற போல இந்த ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு இந்த ஆத்மாவும் பல்வேறு உணர்வுகளை கொண்டு செல்லுதுன்றார். இப்ப காற்று பார்க்கிறோம், காற்று அடிக்கிற காத்து நல்ல நறுமணமல்ல பூந்தோப்பில் நுழைஞ்சு வந்தா அந்த மனம் இருக்கு. அதே காற்று சாக்கடை மேல வீசி வந்திருந்தா நாட்டு மனம் வந்து மோசமா இருக்கு. அதே மாதிரி இந்த உதாரணத்தை பகவான் காட்டுறாரு. நம்முடைய உடலும் வந்து ஒரு உடல்லிருந்து இன்னொரு உடலுக்கு போகும் பொழுது அந்த உடல் வந்து என்ன வாசனையை சுமந்து போகுது. உடல் விட்டுறோம், ஆனா நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். கிருஷ்ணர் சொல்றாரு ரெண்டு வகையான உடல் நமக்கு இருக்குன்னு. ஒண்ணு வந்து ஸ்தூல உடல் இல்ல ஸ்தூல சரீரம். ஸ்தூல உடல் இல்ல ஸ்தூல சரீரம்னு சொல்லக்கூடியது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் நாடியான இந்த உடம்பு, நம்ம கண்ணாடி பார்க்கக்கூடிய உடம்பு, இதை வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்றாரு. இந்த பஞ்சபூதங்களான உடம்பு இதுக்கு மேல சூட்சும சரீரம்னு இருக்கு. சூட்சும சரீரம்னா இந்த கண்ணுக்கு தென்படாத உடம்பு. அது வந்து மனம் புத்தி அகங்காரம்னு இந்த மூணு அடங்கினது. ஆனாடி ரெண்டு வகையான உடம்பு இருக்கு. ஒன்னு வந்து என்னது, ஸ்தூல சரீரம் இல்ல ஜட உடம்பு, இந்த கண்ணுக்கு தெரிகிறது. இன்னொரு உடம்பு என்னது, சூட்சும சரீரம் இல்ல கண்ணுக்கு புலப்படாதது, நம்ம ஜட கண்ணுக்கு. ஸ்தூல சரீரம் எதனால ஆனது, நிலம் நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள். நம்ம உடம்புல அதான அடிப்படை பேசிக்கு. நம்ம ஏதாவது இந்த அஞ்சு தான் கலந்துருக்கு. சூட்சும சரீரம் என்ன அடங்கியிருக்கு, மனம் புத்தி அகங்காரம். மனம்னா என்னன்னு தெரியும், நம்முடைய சிந்தனை, நம்ம வாசனைகள். நம்ம மனம்னா புரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்டது மனசுல பதியுது, நம்ம கேட்டது மனசுல பதியுது, நம்ம செஞ்ச ஒவ்வொரு உணர்வும் மனசுல இருக்கு, அதே மாதிரி நம்ம பார்த்த ஒவ்வொன்றும் மனசுல இருக்கு. இதெல்லாம் மனம்னா ஒரு ஸ்டோரேஜ், இந்த வாழ்க்கையிலையும் முந்தின வாழ்க்கையிலையும் சேர்த்த ஸ்டோரேஜ். புத்தினா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அகங்காரம்னா நம்முடைய ஆணவம், இந்த மூணும் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லப்படுது. இதுக்கு மேல ஆத்மா இல்ல உயிர் வாழி இல்ல தேகினா தேகி இருக்காரு, உயிருக்கு. இப்போ வந்து ஒரு உடல் வந்து இன்னொரு உடலுக்கு மாறுனா நம்ம வந்து இந்த வெறும் பஞ்சபூதங்களான உடலை மாறுறது பகவான் சொல்ல, அதை விட்டுறணும். எப்படி குரங்கு ஒரு கிளை விட்டு இன்னொரு கிளை தாவும் போது இந்த கிளையை விட்டுட்டு தாவி அடுத்த கிளையை பிடிக்குது, அதே மாதிரி இந்த உடம்பு வந்து மாறுதுன்னு சொல்றது வந்து பகவான் வந்து இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பு கண்ணுக்கு தெரிகிற இந்த ஜட உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை பிடிக்குது. அந்த உடம்பை பிடிக்கல, குரங்கு தாவும் போது கைகாலும் உடம்போட எப்படி தாவுதோ அதே மாதிரி இந்த உயிரும் தாவும் போது ஒரு உடம்புல இன்னொரு உடம்புக்கு அது கூட எதது வருதான், இந்த சூட்சும சரீரம் வருது. மனம் புத்தி அகங்காரம் இந்த மூணு வந்து உடம்பு ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறும்போது கூடயே வருது. இந்த மூணு வந்து சூட்சும சரீரம். இந்த மனம்தான் நம்முடைய வாசனைகளை சுமந்து போகுது. காற்று சுமக்கிற மாதிரி இந்த மனம் வந்து நம்முடைய பிறவி வாசனைகளையெல்லாம் கொண்டு போகுது. நம்முடைய என்ன மாதிரி சிந்தனைகள்லாம் இருக்கோ அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அடுத்த பிறவிக்கு கொண்டு போகுது. பிரபாதர் சொல்றார், நாய் சிந்தனையும் பூனை சிந்தனையும் அந்த மாதிரி, தேவர்கள் சிந்தனையில் இருந்தால் தேவட்ட போகும் அதே மாதிரி, இல்ல கிருஷ்ணட்ட சிந்தனை இருந்தால் கிருஷ்ணட்டன்றார். மூணு பிரிவா சொல்றாரு. முக்கியமா இந்த உடம்பு வந்து மாறுறது வந்து நம்போது நம்முடைய மனதோட வாசனைகளும் நம்ம புத்தியும் நம்ம அகங்காரமும் கோபம் வேகம் தாபம் எல்லாம் சேர்ந்து போகுது. அதனாடி ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் உடம்பு வந்து மாறுறது. எப்படி என்னென்ன கொண்டு போறணும், ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு நம்ம கொண்டு போகக்கூடியது நம்ம பணமோ சொத்தோ சுகமோ இல்லை வீடோ வாசலோ சொந்தமோ வந்தமெல்லாம் எதுவும் கூட கொண்டு போக முடியாது. கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் வந்து இந்த சூட்சும சரீரம், மனம் புத்தி அகங்காரம் இந்த மூணும் தான் கூட கொண்டு போறோம். அதுவும் வாசனையை சுமந்து போகுது. ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு இந்த மூணு தான் கேரியர். நம்ம இந்த கம்யூனிகேஷன்ல படிக்கிறோம் கேரியர்னு, அந்த மாதிரி இந்த ஆம்பிளிடியூட் வேவ்லாம் கேரியர்ல பண்ணி நம்ம ஹை ஸ்பீடு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ல இது பண்ணி டிரான்ஸ்மிட் பண்றோம். அதனாடி அது ரொம்ப தூரம் பயணம் பண்ணுது. அதே மாதிரி இந்த மனம் புத்தி அகங்காரம்ன்ற மூணு வந்து நம்முடைய வாசனைகளை சுமந்து அடுத்த பிறவிக்கு கொண்டு போகுது. இது நாடி இது அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா பிரபாதர் சொல்றாரு. இந்த இப்போ சொல்றேன், இந்த மூணு வந்து படிங்க. இந்த உயிர் வந்து ஈஸ்வரன் என்று இங்கு அழைக்கப்படுகிறான். பொருளோட முத ஆரம்பம், அதாவது இந்த உயிர் வாழி இல்லை உயிர் இல்லை வந்து ஜீவன் வந்து ஜீவன் ஆத்மா எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஜீவன் ஆத்மா உயிர் உயிர் வாழி எல்லாம் அவனை வந்து ஈஸ்வரன்னு இந்த குசோகத்தை சொல்றாரு. உற்கிரமாதி ஈஸ்வரா, ஏன் உரிமையாளன் இல்ல எஜமானன்னு சொல்றனா, அவனுக்கு வந்து இந்த உடம்பு மேல கண்ட்ரோல் இருக்கு. அவன் விரும்பினா அவனோட உடலை வந்து உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கும் கொண்டு செல்ல முடியும். இன்னைக்கு வந்து இந்த பிறவி வந்து நான் மனித பிறவியில் எடுத்திருக்கேன், நம்ம இந்த உடம்புக்கு நான் தான் பாஸ். ஏன் பாஸ்ன்னு சொல்றனா, எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு. என்ன சுதந்திரம் இருக்கு, இந்த உடம்பை பயன்படுத்தி என்னோட மனம் புத்தி அகங்காரத்தை ஒழுங்கு பண்ற நாடி நான் உயர் பிறவிக்கும் போலாம் கீழ் பிறவிக்கும் போலாம். இந்த உடம்பு எனக்கு பகவான் கொடுத்தாருன்னு சொல்லி நான் என்ஜாய் பண்றேன் என்ஜாய் பண்றேன் நாய் நரி மாதிரி என்ஜாய் பண்ணா கீழ்நிலையான நாய் நரி பிறவிக்கு போகணும். அதே சமயம் இந்த உடம்பு வந்து இன்னும் வசதியை சுகமா அனுபவிக்கணும்னு எல்லா தேவர்களையும் வழிபட்டு வரும்போது தேவலோகம் போய் தேவர்கள் மாதிரி பிறவி எடுக்கலாம். ஆனா அதுவும் உயர் பிறவி இல்லை. ஆனா இந்த உடம்பு வந்து பயன்படுத்தி பகவானுக்கு சேவை செஞ்சு அவரோட பக்தனான அவட்ட போயும் சேரலாம். ஆனாடி இது வந்து ஒரு டிராபிக்ல போற கார் வந்து 80 பாதை 8000 80000 பாதை 80 லட்சம் பாதை பிரியுது. 80 லட்சம் தானே, நம்ம ரெண்டு பாதையினாலே குழம்பி போறோம். இந்த காருக்கு வந்து நம்ம பயணம் பண்ற இந்த கார், இந்த உடம்புக்கு வந்து 80 லட்சம் பிரிவு சிக்னல் இருக்கு. 80 லட்சம் பிரிவுனா என்ன இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம நான் 2 சிக்னல் 4 சிக்னல் இருந்தாலே ஒரு பிளேஓவர் கட்டுற மாதிரி இருக்கு டிராபிக். இங்க வந்து நம்ம பயணம் பண்றது உடம்பு, அது என்ன சொல்றாரு, இது எந்திரம்னு தான சந்திரராணி மாயா. இந்த எந்திரம்ன்றாரு, இந்த உடம்ப வந்து பகவான் வந்து எந்திரம்ன்றாரு. இந்த எந்திரத்தை ஓட்டுற டிரைவர் யாரு, இந்த காரை ஓட்டுற டிரைவர் யாரு, உயிர் இல்ல ஆத்மா இல்ல ஜீவன். ஆனாடி இந்த பயணம் செய்யற அந்த ஆத்மா வந்து ஈஸ்வரன் ஏன் சொல்றோம், நம்ம தான் பாஸ், கண்ட்ரோல் செய்யுது, ஸ்டீரிங் நம்ம கையில இருக்கு. ஒரு இடத்துல போய் டெட் எண்ட் மாய வருது, இந்த இடத்துல 80 லட்சம் பாதை பிரியுது. 80 லட்சம்ன்றது என்ன பாதை, 80 லட்சம் வகையான உடல் எடுக்கலாம். சாஸ்திர கணக்கு படி இந்த உடம்ப நான் விட்டவனே, நான் வந்து 80 லட்சம் வகையான உடம்பு எடுக்கலாம். மனுஷன்ல மட்டும் எத்தனை இருக்கு, 4 லட்சமா, 4 லட்சம் வகையான மனுஷ உடம்பு எடுக்கலாம். ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கால இருந்து நம்ம பாக்குறோம் அப்பப்ப, அவங்க எல்லாம் எத்தனை பேர் மனுஷ வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு மிருக வாழ்க்கைக்கு நெருங்கி இருக்காங்க. அதே மாதிரி மிருகங்கள்ல மிச்சம் எல்லாம் இருக்கு. நீர் வாழ்வனா, நிலத்தில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, எல்லா மாதிரி மனிதன் மூலம் சேர்த்து 84 லட்சம் வகையான உடம்பு எடுக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு கண்ட்ரோல், ஸ்டீரிங் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் வண்டியை வச்சிருக்கீங்க, வண்டியை எந்த பக்கம் திருப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த மனுஷ வாழ்க்கை இருக்க பக்கம் திரும்பலாமா, அதே 4 லட்சத்துல எந்த மாதிரி மனுஷன் வேணும், இல்ல ஊர்வனா பரப்பனா, அந்த மாதிரி அதுல எது திருப்பணும் உங்க கையில இருக்கு. இதைத்தான் கண்ட்ரோலர், ஈஸ்வரன் வார்த்தைக்கு அர்த்தம். அதாவது என் கையில இன்னைக்கு வந்து அடுத்த உடம்பு நான் எந்த பக்கம் போகணும்ன்றத வந்து என் கையில கண்ட்ரோல் இருக்க நாடி ஈஸ்வரன் அப்படின்னு பிரபுபாதம் எவ்வளவு அழகா விளக்கியிருக்கான்னு பாருங்க. அதான் இந்த சிறிதளவு சுதந்திரம் இருக்கு, எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அந்த உடம்ப மாத்திக்கிறதுக்கு. அந்த மாதிரி எப்படி எங்க போகணும்னு அடுத்த உடம்பு நான் எப்படி டிசைட் பண்றதுன்னு என் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் வந்து உடம்ப வந்து அடுத்து எப்படி கொண்டு போகணும்னு என் கண்ட்ரோல்ல இருக்கனாடி ஈஸ்வரன் சொல்றான். அந்த மாதிரி உடம்ப வந்து மாத்துறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த உடம்புல நம்ம செயல்படணும். இப்ப நீங்க சேர்த்து வைக்கிறதா அடுத்து பின்னாடி ரிட்டையர்ட் ஆன பிறகு சம்பாத்தியம் பண்ணி வாழ முடியுது. அதே மாதிரி நம்முடைய இந்த உடம்புல இருக்கும்போது நம்முடைய செய்யக்கூடிய செயல்களும் காரியங்களும் நமக்கு அடுத்த பிறவியை நிர்ணயம் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி போற கார் வந்து 84 லட்சம் ரோடு பிரியுது. அதுல எந்த ரோட்டை போறதுன்னு நம்ம தான் ஈஸ்வரன், அந்த உடம்புல கண்ட்ரோல். உதாரணத்துக்கு நம்ம வந்து பக்குவமான வாழ்க்கை, தூய்மையா பகவான் பக்தியில் இருந்தா பகவான்கிட்ட போய் சேரும். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் புண்ணிய காரியங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒழுங்கு கட்டுப்பாடு இந்த மாதிரி இருந்தா தேவர் லோகம் போய் அங்க அனுபவிக்கலாம். இல்ல ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை, இன்னைக்கு சமுதாயம் அதான் போயிட்டு இருக்கு, அவங்க அடுத்த பிறவை பத்தி தெரியாத நாடியும் இந்த பௌத்தியோட இந்த உண்மை தெரியாத நாடியும் நான் செய்யற ஜாலியா செய்யறேன். பிரபுபாதா தான் சொல்ற இன்னொரு வார்த்தை, இதுக்கு அடிப்படை பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த உடம்பு முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றது என்பது பொய்யான கருத்தாகும். இதனாடிதான் பிரச்சனை, உடல் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உடல் முடிஞ்ச உடனே எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பெரிய படிச்சவங்களுக்கு கூட தெரியல. இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ்ல இருந்த தடவை நீங்க படிச்சீங்களா, ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் எழுதியிருந்தாங்க, ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இந்த எப்படி அவங்க வந்து வாழ்க்கை வந்து அவங்க எப்படி மாறுதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் உங்க டாக்டர் பெரிய படிச்சு யூஎஸ் போய் மேல எம்எஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணி பெரிய பொசிஷன், ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் இந்தியாக்காரங்க ரெண்டு பேரும், அவரும் படிச்சு பெரிய இன்ஜினியர் பொசிஷன் எல்லாமே கேவி, ரெண்டு குழந்தைங்க, வாழ்க்கை வந்து எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எல்லாம் ஜென்டில், எல்லாமே வசதி, யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளவு கஷ்டம், எதுவுமே வசதி குறைவுன்னு இல்லை. அதுவும் சம்பாத்தியம்லாம் யாரும் டிமாண்டிங் பண்ணலாம் நம்ம, அந்த மாதிரி வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு வந்து சடனா ரெண்டு பேரும் வந்து பக்தினா தெரியாது, வீட்டில் எல்லா வகையான சாப்பாடும் உண்டு, எல்லா இதுவும் உண்டு, அதெல்லாம் தப்பு தண்டான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அடுத்த வாழ்க்கையை பத்தி தெரியல எதுவுமே. இந்த வாழ்க்கையில வந்து வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்றாங்கல்ல, அன்னாடி எல்லா வகையிலையும் வாழ்க்கை அவங்க பாட்டுக்கு மனம் போல வாழ்றாங்க. எந்த வசதி குறைவும் கிடையாது, எல்லா விதமான வசதியும் இருக்கு. மாமிசத்திலிருந்து எல்லா சாப்பாடு எல்லா வகை எல்லாம் உண்டு. ரொம்ப கவலைப்படாத வாழ்க்கை. இவங்க வந்து டாக்டர், ஒரு நாள் சடனாக வந்து ஹஸ்பண்ட் ஏதோ டயர்டா இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு உங்க பெரிய இதய நோய் நிபுணர் அன்னாடி உங்களுக்கு 100 பேஷண்ட் பார்க்க கால் வருது. உங்க போறாங்க, போனா அப்போ அவசரமா SMS வருது, உங்க ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர் பிரீத்திங், அவருக்கு சுவாசமே இல்லை அப்படின்னு மெசேஜ் வருது. அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. அவரும் பெரிய டாப் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஐடியில இதுலயோ வந்து பார்த்தா அப்புறம் எல்லா ட்ரையலும் பண்ணி அவருக்கு வந்து திருப்பி வந்து கொஞ்சம் மூச்சு சுவாசம் திருப்பி வந்துருது. வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அப்ப வந்து இந்த வாழ்க்கை வந்து அடுத்த படிச்சு பெரிய படிப்பு, ரெண்டு பேரும் பெரிய படிப்பு, ஆனால் வாழ்க்கைய பத்தி அறிவு சூனியான்னு பிரபுபாதா சொல்றதுக்கு இது உதாரணம். அடுத்து இவங்க வந்து ஆஸ்பத்திரியில வந்து எப்படியே ரெக்கவர் பண்ணிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே அன்னைக்கு உங்கள்கிட்ட பெரிய டாக்டர் என்னன்னா சரின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் ரெஸ்ட்டுக்கு சீக்கிரமாக கொண்டு போகணுன்னு காரில் வீட்டுக்கு ரெஸ்ட்ல கொண்டு போறாங்க ஹஸ்பண்டை. அவர் போற வழியில் என்ன ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டு போ, நாம நல்ல சந்தோஷமா சாப்பிடணும், இப்பதான் ஆர்டர் இதாகி இதாகி வந்திருக்கு, ஒன்னே சாப்பிடணும்ன்றாரு. உங்க எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க முடியல, சரின்ட்டு சாப்பிட்றதுக்கு கூட்டு போறாங்க. போனா ஹோட்டல் உட்காந்து திருப்தியா சாப்பிட்றாரு, அவர் விரும்பினது எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த ஒய்ஃப் வந்து சேர்க்கிறாங்க, பெரிய டாக்டர், அந்த டாக்டர்லேயே டாக்டர் PhD பண்ணியிருக்காங்க, கார்டியாலஜி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப இது, இவரும் பெரிய பொறுப்பு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர்லாம் மாறிடுச்சு. ரொம்ப கண்டமணிக்கு சாப்பிட, கண்டமணிக்கு இது பண்ண, வாழ்க்கை வந்து ஜாலியா இருக்கணும், இன்னும் மோசமா அவர் என்ஜாய் பண்ணணும்னு எல்லாம் பண்ற. ரெண்டு பேருக்கு இடையில ஃபிரிக்ஷன் வருது, நிறைய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு போறாரு. அப்ப வந்து உங்க வந்து என்ன காரணம்னே புரியல. உங்களும் ஒன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டா டிவோட்டி கிடையாது. உங்க அப்பப்ப அந்த வீட்டுல அம்மா அப்பா சாமி கும்பிடல, வாரம் ஒன்னாலும் வந்து அப்படி தலையை காட்டுனா தலையை காட்டிட்டு போயிருக்காங்க அந்த லேடியும் சின்ன வயசுல இருந்து. அவரு சுத்தமா வந்து நம்பிக்கையும் கிடையாதும் கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து அடுத்த பிறவை பத்தி எதுவும் தெரியாது, நல்ல சந்தோஷமா வாழ்க்கை சாப்பிட. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு அவருக்கு, நிறைய கண்டத சாப்பிட, ஹோட்டல் போய் சாப்பிட, ஜாலியா இருக்க அப்படி இப்படின்னு உங்க வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஒரு நாள் உங்க இதுல US நடக்குதுலாம், உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் போன் பண்றாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்னன்னு சொன்னப்ப தெரியல, உங்க வந்து அந்த போற ஐடியாவும் இல்லை. ஏன்னா நாலு பேரும் அவங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ் தான் உலகம் முழுதும் அவங்க தான் பிஸியஸ்ட் பீப்புள், நைட்டு 12 வரைக்கும் கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு யார் போறது யார் இது பண்றதுன்னு போகல, போக வேண்டாம்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கையில் காரு தானா அந்த ஏரியா போயிடுச்சுன்றாங்க, அது என் கண்ட்ரோலே இல்லைன்னு. போனா அந்த கிளாஸ்ல வந்து ஒரு PPT பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல எல்லா விளக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க வாழ்க்கையை பத்தி இதெல்லாம். அடுத்த வாரம் தங்க ஹஸ்பண்டையும் கூப்பிடுறாங்க, நீங்க வாரீங்களான்னு. அவர் பெரிய பக்தர்ல சரி வரமாட்டான்னு, ஏதோ சரி கடைசியில் வாரேன்றாரு. வந்தவொடனே இந்த வாழ்க்கையோட டிரான்சிஷன் எப்படி மறுவடல் இருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது கேட்டுட்டு வந்தோடனே வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டில் வந்தோடனே அந்த பிராண்னா மீன் தானே, அந்த பிராண் மீனா அது பூரா இருக்கு, பூரா தூக்கி முத கொட்டுறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும். ஒருத்தர் பாக்குறாங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி கொட்டுறாங்க கிச்சன் இதில். அந்த அடுத்து ரெண்டு பேரும் என்ன நிலை, ஒரு முக்கா ஹஸ்பண்ட் வந்து முதத்தோடைய மனம் விட்டு பேசுறாரு. அவர் பெரிய பொசிஷன்ல உள்ள, அவரும் பெரிய IIT BTEC IBM IIM எல்லாம் படித்தவர், MBA எல்லாம் முடிச்சவர். அந்த என்ன ஏன் இவர் மாறினான்றது அன்னைக்கு சொல்றாரு. அந்த ஆஸ்பத்திரியில வந்து அவர் அட்மிட் பண்ணப்ப இவர் ஆல்மோஸ்ட் அந்த சில செகண்ட்ஸ் வந்து பிரீத்திங் இல்லாதப்ப இவர் உயிர் வெளியேறி இருக்கு. அப்ப அவர் பார்க்குற ஒரு டன்னல்ல வந்து பெரிய டன்னல் வந்து ஒளி மூந்த டன்னல்ல இருண்டவங்களும் ஒயிட்டானவங்களும் இழுக்க இவர் கஷ்டப்பட்டு போற மாதிரி அந்த உணர்வு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கை மாதிரி அவர் ஃபீலிங் பண்ணியிருக்காரு. அந்த உயிர் பிரிஞ்சவனே அதை வந்து ஒய்ஃப்டையும் டிஸ்கஸ் பண்ணல. அவர் வந்து அது உணர்ந்து திருப்பி உடல் மீண்டவனே, நான் இந்த மாதிரி தானே போய் முடிய போறேன், ஆனால் இருக்கிறவுக்குள்ள நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்தவனே அப்புறம் இந்த சொன்னவனே, நீ உடல் இப்படி வாழ்ந்தீங்கன்னா இன்னும் மோசமான பிறவிக்கு தான் போவ அதனாடி அப்படின்னு ஒருக்கு புரிய ஆரம்பிச்சவனே, திருப்பி ரெண்டு பேரும் டிவோட்டி ஆகி ரெண்டு பேரும் சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஒருத்தவங்க வந்து ஹைதராபாத் அப்போலாவில் இருக்காங்க அந்த லேடி, இன்னொருத்தர் வந்து பெரிய ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிடிஜியில் போட்டிருந்தது. அதனாடி மிக முக்கியமாக வந்து நவீன படிப்போ நவீன பொசிஷனோ யாருக்குமே வந்து அந்த பிறவி வந்து எப்படி அடுத்த பிறவி நம்ம போறோன்றதை வந்து புரிஞ்சுக்கிட தெரியல. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, வாழ்க்கை கடைசியில் இப்படிதான் முடிய போதான்னு அவர் உணர்வுப்பட்டவனே, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும், எல்லா வகையான என்ஜாய்மெண்டே நான் முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா அவருக்கு புரியல, நீ பண்ற ஒவ்வொரு என்ஜாய்மெண்டும் நீ பண்ற ஒவ்வொரு உணவும் சாப்பிட தப்பும் உன்னை அடுத்த பிறவி வேற ட்ராக்ல கொண்டு போகுதுன்னு தெரியல. இந்த 84 லட்சம் சொக்கத்தில் கீழ் வகை ட்ராக்கு கொண்டு போகுதுன்னு தெரியல அவருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உலக வாழ்க்கையில வந்து எனக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்குன்னு எல்லா தப்பும் யாரும் பார்க்கல, நான் மட்டும் தானே செய்யறேன், யாருக்கு தெரிய போகுதுன்னு தெரிஞ்சும் செய்யறாங்க தெரியாம அது கூட இல்லை தெரிஞ்சே செய்யறாங்க. வாழ்க்கை வந்து கண்மூடித்தனமான புல இன்பத்தில் மூழ்கி கிடக்கிற நாடி இன்னைக்கு அதோட ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து அடுத்த பிரிவு தெரியா நாடி. அதனால பிரபுபாதா ஒரே வார்த்தையில சொல்றாரு, இந்த மாதிரி உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றது என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஆத்மா ஓர் உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலின் செயல்களும் அவனை அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். இவனோட இந்த பிறவியில் செய்யற செயல் தான் அடுத்த பிறவியில் அவனுக்கு என்ன பிறவின்னு முடிவு பண்ணுது. நீங்க எந்த லைன்ல டைரக்ஷன்ல ஓடிட்டு போறீங்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்த பாதை எதுன்னு முடிவாகுது. அந்த மாதிரி இந்த பிறவியில் நம்ம செய்யற காரியங்கள் தான் மறுபிறவை நிர்ணயம் பண்ணுது. யாராவது ஒருத்தர் வந்து இந்த பிறவியோட முடிஞ்சு, அதான் கிறிஸ்டியானிட்டியில் அதான் பெரிய பிராப்ளம். பிரபுபாதாவுக்கு பெரிய ஸ்ட்ரகிளிங் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னன்னா, கிறிஸ்டியானிட்டியில வந்து மறுபிறவி நம்பிக்கை இல்லை. பகவான் வந்து கடவுள் வந்து இந்த உலக முடிவுல வந்து அதன தீர்ப்பு நாள் தீர்ப்பு கொடுப்பாரு, நீ எல்லாம் இந்த பக்கம் போ, நீ எல்லாம் இந்த பக்கம் போ. ஆனாடி அவங்களுக்கு வந்து மறுபிறவியில நம்பிக்கை இல்லை. ஆனா மறுபிறவி வந்து கண்டிப்பா உடம்பு மறு உடம்பு எடுக்குது ஜீவன். நம்ம எத்தனையோ எக்ஸாம்பிள் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். மறுபிறவி இருக்குன்ற என்னென்ன உதாரணம் சொல்லியிருக்கோம், மறுபிறவி இருக்குன்றக்கு விஞ்ஞானபூர்வமா? நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் NDE சொல்லுவாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா இறந்து போயிட்டாருன்னு சொல்றவங்க திருப்பி உடல் பெறாங்க. அப்ப உயிரும் உடலும் வேறன்னு புரியுது. இந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னோம், அந்த என்ஜினியர் வந்து உயிர் பிரிஞ்சதை தானா உணர்றாரு, அவர் இழுத்துட்டு போனத ஒரு டன்னல்ல. எல்லாருமே சொல்றது ஒரு டன்னல் வழியா பயணம் பண்ற, டன்னல்னா பெரிய பைப்பு, அந்த பைப்புக்குள்ள பயணம் பண்றாங்க எல்லாரும் உயிர். அதான் நிறைய பேரோட அனுபவம். செத்து போயிட்டானவங்க பழிச்சு வர்றாங்க, அவங்க அனுபவத்துல இருந்து பிரியுதுன்னு. அதே மாதிரி முந்தின பிறவி அனுபவங்கள், ப்ரீவியஸ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருக்கு வந்து விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க முந்தின பிறவி அனுபவங்கள் இருக்கு. முக்கியமா பானுமராஜ் இங்க கொடுத்தாரா மதுரந்தில் இந்த மாதிரி 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்னலுக்கு வந்து அந்த வார், சிவில் வார், US வந்து சிவில் வார் நடந்தது ஒரு 150 வருஷம் முன்னாடி, சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும். அந்த வார்ல வந்து இறந்து போன ஒரு கர்னலோட இது வந்து குண்டடி விட்டு இங்க இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் 150 வருஷம் கழிச்சு பிறந்த ஒருத்தர் வந்து அதே கர்னலோட எல்லாத்தையும் சொல்றாரு, அதே தழும்பு இருக்கு, அது மாதிரி அதே மாதிரி அவர் உணர்வுகளும் இருக்கு, அவர் என்னென்ன பிறவியில் என்னென்ன கஷ்டப்பட்டான்னு இருக்கு, அவரோட எழுத்து நடையும் இவர் எழுத்து நடையும் ஒன்னா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பாரிசன் பண்ணி 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க அனுபவம். சில சமயம் இந்தியாவிலேயே ராஜஸ்தான்லயும் பெங்காலையும் ரெண்டு இடத்துல ஒரு குழந்தை வந்து 3-4 வயசு குழந்தை பக்காவா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிராமத்தில் நான் பறந்திருந்தேன், என் குழந்தை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுது, சின்ன குழந்தை சொல்லுது. அவங்க அப்படியே டாக்டர்ஸ் குரூப் வெரிஃபை பண்ணப்ப அதே மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை கூட்டு போனப்ப எல்லாத்தையும் சொல்லுது. சில பேர் இல்லைன்னு சொல்லப்ப சில பர்சனல் மேட்டர்லாம் ஞாபகப்படுத்துது, இந்த மேட்ரு இந்த மேட்ரு அந்தன்னு சொல்லி அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிற மாதிரி 100% அப்படியே தாட்ஸோட இந்த உடம்புல வந்திருக்கு, முந்தின பிறவி தாட்ஸோட. இதெல்லாம் வந்து நிறைய சயின்டிபிக் மெகசின்ஸ்ல நிறைய இருக்கு. ரிசர்ச் குரூப்பே ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் குரூப், நம்ம இந்தியன் குரூப்ல ஃபாரின் குரூப் பண்ணியிருக்காங்க. அன்னாடி சுருக்கமா என்னன்னா, நம்முடைய அடிப்படையில வந்து நம்முடைய புரிஞ்சுக்கிடாதது என்னன்னா, வாழ்க்கை வந்து மறுபிறவி நமக்கு தொடருது, மறுபிறவியில் உடல் அமையுது, அந்த உடல் அமைக்கிறது இந்த பிறவியில முடிவாகுது. நம்ம நடந்துக்கிற விதமும் நம்முடைய குணங்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய காரியங்களும் நம்முடைய செயல்களும் மறுபிறவியை நமக்கு நிர்ணயிக்குது. அது நாடி இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் சொல்றார் கிருஷ்ணர், உனக்கும் கட்டுப்பாடு இருக்கு, நீ இந்த உடம்பை எப்படி கொண்டு போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு மறுபிறவி அமையுது. அது நாடி உடம்ப வந்து மிக முக்கியமா அந்த உடம்ப பயன்படுத்தி நம்ம வந்து ஒழுங்கும் கட்டுப்பாடும் பக்தியும் வரும்போது மூணு வகையான பிரிவினை கிருஷ்ணர் பிரபுபாதா சொல்றாரு. பக்தனாந்தா பகவான்டியோ, சுகம் வேணும்னா தேவட்டியோ, நியாயமான சுகம் வேணும்னா தேவட்டியோ, அநியாயமான சுகம் வேணும்னா வேற மாதிரியோ. அதுக்கப்புறம் பாதம் சொல்லுது தெளிவா, இந்த இதுல என்ன ஆகுதுன்னா, மனுஷ பிறவியில ஒண்ணுலதான் இந்த பிரிவினை ரோடு டைரக்ஷன் பிரிகிறது. 84 வகையான பிரிவு இருக்கு, ரோடு பிரியுது, எந்த ரோட்ல போறதுன்னு முடிவு பண்ணலாம். நம்ம உடம்பு எந்த உடம்பு எடுக்கிறதுன்னு டெசிஷன் பண்றது இந்த பிறவியில தான். இப்ப நாய் நரி இந்த மாதிரி லோக பிறவி எடுக்கையில ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு வந்து அந்த வாழ்க்கை அப்படியே அதுக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட குணம் புறம் பண்ணியோட குணமா இருந்துட்டு மழை நின்று இந்த மாதிரி எல்லா கீழ்த்தரமான சாப்பாடும் சாப்பிட்டு நான் முங்கி போய் கடந்தேன்னா அடுத்த பிறவியில் இயற்கையாகவே எனக்கு அது வித்தியாசமா தெரியாது, மழை நின்றது கூட சந்தோஷமா இருக்கும். ஆனாடி அதை வந்து அந்த பிறவியை வாழ்ந்து முடிக்கணும், பண்ணியா வாழ்ந்து முடிச்ச பிறகு அடுத்த பிறவி வரும், கொஞ்சம் ஹையர் பிறவி அடுத்த பிறவி. இதுல வந்து டெசிஷன் மேக்கிங் கிடையாது, இந்த ஒரே மனித பிறவியில தான் டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம் எந்த பிறவின்னு. மித்தலையெல்லாம் அப்படியே கிராஜுவல் எவல்யூஷன், இதுதான் உண்மையான தியரி ஆஃப் எவல்யூஷன். நம்ம மனுஷன் வந்து எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்து சேர்றோம்னா, நம்ம கீழ் குணத்தினாடி கீழே போய் சேர்ந்து திருப்பியும் பகவான் கருணை நாடி நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, பண்ணி மாதிரி வாழ் நாய் மாதிரி வாழ் நாரிமான் இதெல்லாம் வாழ்ந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா பா 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 வானு சொல்லி திருப்பி மனுஷ பிறவியில அந்த 400,000 ஒரு லோயர் அதுல வந்து சேர்றோம். திருப்பி அதுல இருந்து எவ்வாழ்வாகி எவ்வாழ்வாகி நம்ம மனுஷனா வந்து சேர்றோம், திருப்பி நமக்கு அதே மாதிரி டைரக்ஷன் கிடைக்குது. 84 திருப்பி தப்புனோம்னா திருப்பியும் கீழே போறோம். இந்த சரக்கு மரம் மாதிரி, இந்த சரக்கு மரம் ஏறி பார்த்துருப்பீங்களா, கிருஷ்ண ஜெயந்திக்கு சரக்கு மரம் ஏறுவாங்க, வழுக்கு மரம், சரக்கு மரம் இல்ல வழுக்கு மரம், நல்லா எண்ணெய் தடவை பல 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 பலன்னு இருக்கும். ஒரு ஸ்டெப்பு ஏறினா 4 வழுக்கும், ஏறி 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 வழுகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரிதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு நம்ம வந்து மறுபடி இந்த பிறவிகளை வந்து முங்கி முங்கி எந்திரிச்சுக்கிட்டே இருக்கோம். வேற வேற பிறவி வேற வேற உடம்பு இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம். இது வந்து பெரிய, நான் சொன்ன மாதிரி அந்த என்ஜினியருக்கும் தெரியல, டாக்டருக்கும் தெரியல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பெரிய பொசிஷன் எல்லாம் இருந்தா அவங்களுக்கு தெரியல. காரணம் வந்து பகவத்கீதையில இவ்வளவு தெளிவா சொன்னேன். இன்னைக்கு கிருஷ்ணாண்டியோட மேஜர் ப்ராப்ளமும் அதான், அவங்க மறுபிறவியை நம்பா நாடி நான் என்ன வேணாலும் இந்த வாழ்க்கையில இருக்கல என்ஜாய் பண்ணிக்கிறேன்றாங்க. ஆனா அதுக்கு விஞ்ஞானம் நிரூபிக்குது, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே. இன்னொன்னு நம்ம லாஜிக்கலே எடுக்கலாம், ரெண்டு பேரும் நம்ம வந்து ஒரே குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ரெட்ட பிள்ளையா கூட இருக்கலாம், ஒரே சூழ்நிலை வரலாம், ஒரே ஸ்கூல் போகலாம், ஒரே படிப்பு, ஒரே டீச்சர், ஒரே சாப்பாடு, ஒரே எல்லாம் ஒரே இது, ஆனாலும் ரெண்டு பேர் குணமும் வித்தியாசமா இருக்கு. எங்க இருந்து அந்த வித்தியாசம் வந்தது, முந்தின பிறவியிலிருந்து கொண்டு வரோம். ஒரே குடும்பத்தில் பிறந்த பிள்ளை ஏன் வித்தியாசமா இருக்கு, ஒரே சூழ்நிலையில் வளர்ற பிள்ளை ஏன் வித்தியாசமா இருக்கு, அந்த வித்தியாசம் எங்கிருந்து வந்தது, முந்தின பிறவியிலிருந்து கொண்டு வரோம். அதை தான் காற்று வாசனையை சம்பந்து சொல்ற மாதிரி கிருஷ்ணன் சொல்றாரு, முந்தின பிறவி வாசனைகளும் நமக்கு தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு வருது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை ரெகுலேட் பண்ண முடியும். அந்த நம்ம வாழ்க்கை வந்து முந்தின பிறவி வாசனை எனக்கு இந்த பிறவி வாழ்க்கையை அமைச்சிருக்கு, அப்ப இந்த பிறவி வாழ்க்கை வந்து அடுத்த பிறவி எனக்கு அமைக்கும் நிர்ணயம் பண்ணுது, ஆனாலே நான் இந்த வாழ்க்கையை ஒழுங்கு பண்றேன். இது லாஜிக், செயின் ஆஃப் இண்டக்ஷன் தியரின்னு சொல்லுவோம், ஒன்னுக்கு ஒன்னு செயின் ஆஃப் இண்டக்ஷன். ஒன்ன ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் லைஃப் இந்த லைஃப் நிர்ணயம் பண்ணிருக்கு, இந்த லைஃப் அப்ப என்னோட ஃபியூச்சர் லைஃப் நிர்ணயம் பண்ண போகுது. இந்த அடிப்படை இந்த லாஜிக்ல வந்து பிலாசபில வந்து எங்க உங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பர்த்தே இல்லைன்ற நாடி அதான் வந்து நான் பிரச்சனை உண்டாது. அதனாடி அடிப்படையில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பிரின்சிபலை வந்து புரிஞ்சுக்கிற நாடி இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து மாறி மாறி நம்ம வாழ்க்கை வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். சுருக்கமாக வந்து இந்த பிறவி வந்து மறுபிறவியை நிர்ணயிக்குது. இந்த உடம்புல வந்து நம்ம அனுபவிக்கிற வாசனைகள் மறுபிறவிக்கு வருது. இந்த உடம்பு நம்ம பயன்படுத்தி மறு உடம்பை நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இந்த உடம்பு வந்து மறுபிறவி வந்து நமக்கு கொண்டு செல்லுது. 84 லட்சம் ரோடு பிரியிறமா நம்ம தான் ஈஸ்வரா எந்திராராணின்னு சொல்றாரு. அது என்ன ஸ்லோகம்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதய அர்ஜுனா திஷ்டதி. ஈஸ்வரன் எல்லாத்துலயும் வந்து சர்வ உயிரினங்களுக்கும் ஹிருதயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கார் பரமாத்மா. ஹிருதேச அர்ஜுனா திஷ்டதி கிருஷ்ணா உட்கார்ந்துட்டு யந்திராராணி யந்திரத்தை ஓட்டின மாதிரி இந்த என்ஜினை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டிரைவர் இறங்கிட்டார்னா என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறங்கிட்டான்னா வண்டி சும்மா நிற்குது. அதே மாதிரி நம்ம டிரைவர் யாரு? உயிர் ஆத்மா ஜீவன் சொல்லக்கூடிய அவர்கள் ஆஃப் பண்ணிட்டு இறங்கிட்டார்னா இந்த உடம்பு அவ்வளவுதான் முடிஞ்சுது. இதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டமே இதை புரிஞ்சுக்கிட வேண்டியல. அதனால இந்த உடம்பை வந்து எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறதுன்னு டிரைவர் கையில் இருக்கு. இந்த காரை எந்த ரோட்டுக்கு கொண்டு போகணும் எந்த ஊருக்கு கொண்டு போகணுன்றது டிரைவர் கையில் இருக்கு. அதே மாதிரி இந்த உயிர் எடுத்த உடம்பு இந்த கையில் இருக்கு, நான் அடுத்த பிறகு என்ன எடுக்கிறதுன்னு இதை தெளிவாக புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வந்து ஒழுங்கு பண்ணணும். வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு சயின்டிபிக்காக கொடுத்துருக்கு, எவ்வளவு கஷ்டமான கருத்தை எளிமையாக சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு அந்த அடிப்படை புரியாத நாடி, நம்ம வாழ்க்கையில் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற நாடி, அப்படியே சுகம் அனுபவிக்கணாலுமே ஒரு நல்ல புண்ணிய காரியங்கள் இதை அனுபவிச்சா சொர்க்கலோகத்தில் அனுபவிச்சு திருப்பி வந்து சேரு. பிரபுபாதா சொல்ற மாதிரி கிருஷ்ணன் வந்து ரெண்டு வகையா வந்து இந்த ஜீவனை என்ஜாய் பண்ண விடுறாரு. உதாரணத்துக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா சுகம் அனுபவிக்கணும், கண்டமானக்கு எல்லா வாழ்க்கையிலையும் ஒருத்தர் பைத்தியக்காரத்தனம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு? நீ ரொம்ப தப்பு தண்டாவா நீ இந்த பறவையில அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப கீழ்நில வாழ்க்கையில வந்து பரிதாபமான வாழ்க்கையை கொடுத்து அனுபவிச்சுவான்ற. நாய்க்கு கட்டுப்பாடு கிடையாது, நரிக்கும் கட்டுப்படாது, பண்ணிக்கும் வாழ்க்கையில் கட்டுப்பாடு கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி திருப்பி மனுஷ பக்குவத்துக்கு வான அனுப்புறாரு. இதே இது வந்து நான் ஒழுங்கும் கட்டுப்பாடும் வழிபாடும் செஞ்சு ரொம்ப நான் வந்து தேவர் வழிபாடு அந்த வழிபாடு செஞ்சா சரி, நீ தேவலோகம் போய் சொர்க்கலோகம் போய் இந்திரன் சந்திரமா எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க வந்து திருப்பி இங்க தான் ரெண்டு பேருமே திருப்பி இங்க தான். இது ஒரு பாதை இப்படி கீழே தள்ளி விட்டு திருப்பி வர்றாரு, இந்த பாதை ஒரு தள்ளி இப்படி வர்றாங்க, ரெண்டு பேரும் திருப்பி இதே ஜங்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மனுஷ பிறவியில திருப்பி 84 லட்சம் பிரிவு இருக்கு. இந்த உடம்புல நம்ம முடிவு பண்ணி நீ திருப்பி எந்த பாதைன்னு நான் முடிவு பண்ணணும். இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து நீட்டா ஒழுங்கு பண்ணிட்டு போகலாம். இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு சஞ்சலமும் இவ்வளவு ஆசையும் பாசமும் வராது. அதுக்கு வந்து வலியும் சொல்லித்தர கிருஷ்ணன் யோகா எப்படி மனசை பக்குவப்படுத்த. ஏன்னா மனம் தான் நம்ம கொண்டு போறோம். மனசை சுத்தமா வச்சுக்கோ, மனசை ஒழுங்கா வச்சுக்கோ, மனசை வந்து ஏன்னா மனசு தானே காற்று எப்படி வாசனை சுமந்து போதோ அதே மாதிரி மனசு அடுத்த பிறவிக்கு என்னோட அனுபவங்களை கொண்டு போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை, இந்த அனுபவங்களை நல்லா பண்ணா மனசு நல்ல அனுபவங்களோட போகுது. நம்மளே பாக்குறோம், 4 பேர் 10 4 பேர் நல்லவங்க மத்தியில் உட்காந்து அந்த வைப்ரேஷன் வித்தியாசமா இருக்கு. இன்னொருத்த 4 பேர் நான் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க வந்து நம்ம வைப்ரேஷன் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரோட சுத்தி இருக்கிறவங்க வைப்ரேஷன் நாடி பாதிக்கப்படுறோம். அப்படி இருக்கையில மனம் வந்து சுத்தமா இருக்கும்போது வாழ்க்கையை நல்லபடியா அமைக்க முடியும். எதிர்காலமும் எதிர்பிறவியும் நல்ல உடம்பு மனசை வந்து நார் அடிக்கும் போது கண்டிப்பா அதுக்கு தகுந்த பிறவி போகும். அதனால இது நம்ம கையில இருக்கு. அதனால நம்ம தான் கண்ட்ரோலர், நம்ம தான் ஈஸ்வரன், நம்ம தான் கட்டுப்பாடு உள்ளவங்க. ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் இருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் இது எல்லாருக்குமே கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா பிறவின்றது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதுல பிறவி நோக்கமும் தெரியும். இந்த உடம்பு எடுத்ததோட நோக்கமும் நமக்கு புரியும். ஏன் இந்த உடம்பு என்ன, இதோட பர்பஸ் என்ன, என்ன மாதிரி இந்த வாழ்க்கையை அமைக்கணும், இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க நாடிதான் பெரிய பெரிய அரசியல்வாதியும் சரி பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையை வந்து குழப்பிட்டு இருக்காங்க. யாரும் நிம்மதியில் கதை பிரபாத கடைசியில் கர்ஷதி கர்ஷதினா கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாருக்குமே வாழ்க்கை புரியல. இந்த மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய பொசிஷன், அமெரிக்கால எல்லா வருமானம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அடிப்படை வாழ்க்கையோட இது புரியல. கிருஷ்ண கர்ணையில அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. உயிர் பிரிஞ்சு ஒரு நேரத்தில் திரும்பி வரையில அவருக்கு புரியுது. அப்பவும் அவருக்கு புரியல, என்ஜாய் பண்ணணும். நான் அடுத்து எனக்கு இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இதை நான் என்ஜாய் பண்ண முடியலன்னு உடனே ஆஸ்பத்திரி இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவொடனே நேரம் ஹோட்டலுக்கு கூட்டு போன்றாரு. ஹோட்டலில் போய் நான் விரும்பினெல்லாம் ஜாப் பண்ணும், விரும்பினெல்லாம் செய்யணும். இப்படித்தானப்ப அப்படி செய்யறோம். உடம்பு முடிகிறக்குள்ள நான் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிக்கணும். எவ்வளவு பைத்திய கர்த்தனமா இருக்கு. புரோபாதா தான் சொல்ற, வேர்ல்டுல எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்கு, எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு, ஆனா இந்த உடம்பை பத்தி ஆத்மாவை பத்தி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி சொல்லித்தருதா? உடம்பு விட்ட உடனே என்ன ஆகுதுன்னு எந்த யூனிவர்சிட்டியா சொல்லித்தருதா? யாரும் சொல்லித்தர தெரியல. கீதை ஒண்ணுதான் சொல்லித்தருது. ஹரே கிருஷ்ணா.